வந்து சாமுவேல் 18 அதிகார வசனம் 1-9 வரைக்கும் வாசிச்சதை நீங்க நம்ம கேட்டோம். நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும். ஒருவேளை உங்களுக்கு கூட வரலாம், அது படிக்கிறவங்களுக்கு வரும். அது என்னன்னா, திடீர்னு 2 மணி நேரம் எக்ஸாமு, ஆனால் நான் 1 மணி நேரம் லேட்டாக போகிற மாதிரி ஒரு கனவு வரும். திடீர்னு பார்த்தா எல்லாம் பாதி எக்ஸாம் முடிச்சுட்டு இருப்பாங்க, அப்படியே வேஸ்ட் கொட்டிக்கிட்டு அப்படி போகிற மாதிரி வரும். இல்லைன்னா இன்னும் எக்ஸாம் முடியறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது, பார்த்தா எனக்கு 10 questions கம்ப்ளீட் பண்ணும் போச்சு இந்த வருஷம் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு டென்ஷனான ஒரு கனவு. இன்னும் 5 முடிக்கலையே, ரொம்ப ஷாக்கிங். இன்னும் ஒரு கனவு ரொம்ப வினோதமான கனவு. வருஷம் முடிஞ்சு எக்ஸாமுக்கு போய் உட்காருறோம், எக்ஸாம் கரெக்டான டைமுக்கு போயாச்சு, நல்லா படிச்சுட்டு போயிருக்கிறோம், க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்குறாங்க, எல்லாம் ரெடியாக 2 extra points எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உட்காருறோம். பார்த்தா அந்த க்வெஸ்சன் பேப்பரில் ஒரு க்வெஸ்சனும் ஒன்றும் புரிய மாட்டேன். என்னடான்னு பார்த்தா, நம்ம இவ்வளோ ஒரு வருஷம் படித்தது வந்து வேற கிளாஸுக்கு படிச்சிருக்கோம், நம்ம உட்கார வேண்டிய எக்ஸாம் வேற, வேற கிளாஸ் உட்கார வச்சு நம்ம படிக்க வச்சுருக்கிறாங்க, என்னடா இதுன்னு ஷாக். அந்த ஷாக்கில் பாடி திடீர்னு தூக்கம் கலங்கி நடு நாட்டில் எழுந்திரிச்ச உடனே பெரிய ரிலீஃப், வெறும் கனவாக போச்சே அப்படின்னு. அந்த மாதிரி பல விதமான கனவுகள் வரும் எக்ஸாம் டைமில். அது படிக்கிறவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக வரும். நான் 2 வேர்த்தெல்லாம் கொட்டி எழுந்திரிச்சிருக்கிறேன், ஞாபகம் இருக்குது. நம்ம ஒரு விதத்தில் இந்த காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 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 ட்ரொமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ரொம்ப ஒரு வேதனையான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இருக்கிறதுனால எல்லாம் மார்க் மார்க் அது இப்படி இப்படின்னு கல்வி நாலேஜ்னு கற்றுக்க வைக்கிறது. அதனால தான் பாவம், இப்போ தெலுங்கானாவில் வந்து 22 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வருது, மார்க்ஸு இன்னும் தப்பாக இவாலுவேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதாயிடுச்சு அப்படின்னு வருது. ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் அவ்வளோ அதை கடந்து ஏன் போகிறோம், அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கடந்து போகிறதுக்கு என்னன்னா, ஒரு 3 வருஷம் பயிற்சி படிச்சிட்டோன்னா டிகிரியை கையில் வாங்கிட்டோன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கணும். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவன் விரும்புகிறானோ இல்லையோ, அவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆண்டவருடைய த ஸ்கூல் ஆஃப் டிசிப்ளினில் அவன் கிறிஸ்தவ ஆன பிறகு அவன் ரெஜிஸ்டர் ஆயிடுவான், அவன் அட்மிஷன் வாங்கிடுவான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு த ஸ்கூல் ஆஃப் டிசிப்ளின் அப்படின்றது ஆண்டவர் இடம், காட்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் ஆஃப் டிசிப்ளின் அப்படின்னு நான் பேரை கொடுத்துருக்கேன். அவன் கிறிஸ்தவ ஆன பிறகு அந்த ஸ்கூலில் அவன் ரிஜிஸ்டர் ஆயிடுறான். அந்த ட்ரைனிங் ஸ்கூலில் நீங்கள் ஒருவேளை சேராமல் இருந்தீங்கன்னா, எப்ரே 12:8 என்ன சொல்லுது, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இல்லை அப்படின்னு. ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாதவங்க தான் அந்த ஸ்கூலில் சேர மாட்டாங்க. இருக்கிற எல்லோரையுமே, தம்முடைய பிள்ளைகள் எல்லோரையுமே ஆண்டவர் சிட்சிப்பார், அவர் சிட்சிப்பார். ஸோ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை அந்த ஸ்கூலில் ரிஜிஸ்டர் ஆகுறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு குட் நியூஸும் இருக்குது, அந்த ஸ்கூலில் ரிஜிஸ்டர் ஆகுது, ஒரு பேட் நியூஸும் இருக்குது. குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாமில் யாருமே ஃபெயில் ஆகுறது, எல்லாருமே அந்த ரிஜிஸ்டர் ஆகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கடைசியில் பாஸ் தான் ஆவாங்க, அதில் யாருமே ஃபெயில் ஆகுறது இல்லையே. வேதம் சொல்லுது, உங்களின் ஒரு நற்கிரியை ஆரம்பித்தவர் அது பரிபூர்ணப்படுத்த வரைக்கும், இயேசு கிறிஸ்துவின் கடைசி காலத்தில் பரிபூர்ணப்படுத்துகிற வரைக்கும் அதை தொடர்ந்து அதை செய்வார். அதனால் ஒருத்தரும் ஃபெயில் ஆகுது. பேட் நியூஸ் என்னன்னா, சில நேரங்களில் அந்த க்வெஸ்சன் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து நம்ம இந்த உலகம் விட்டு போகிற வரைக்கும் அந்த எக்ஸாம் இருக்கும், அந்த ஸ்கூலில் தான் இருக்கும், அதுலேருந்து வெளியே வர முடியாது. அதுலேருந்து அந்த ஸ்கூலை விட்டு பாய்காட் பண்ணணும், நிற்க வைக்கணும்னு பார்த்தோம், இன்னும் ரொம்ப கஷ்டமாக போகும். டாபிக்ஸு சப்ஜெக்ட்ஸு இந்த ஸ்கூல் ஆஃப் டிசிப்ளின் அதிகமாக போயிடும். அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு வேளை சில பேர் வந்து, ஐயோ இதெல்லாம் நமக்கு தெரியலையே, இதெல்லாம் சேர்ந்துட்டுமே இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தால் எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா நன்மைகள், எல்லா பிரச்சனையெல்லாம் நமக்கு இருக்காதே அப்படின்னு நம்ம சேர்ந்துட்டோமே அப்படின்னு எதிர்பாராமல் சில டைமில் சேர்ந்துடுற மாதிரி அப்படி சில பேர் நினைக்கலாம். ஏன்னா அது நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்குதே அப்படின்னு. ஆனால் இந்த ப்ராசஸ் எல்லாருக்கும் இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து அநேக நேரத்தில் அந்த ஸ்கூல் ஆஃப் டிசிப்ளின்னாவே வழி எடுக்கும், சில நேரத்தில் கஷ்டம் எடுக்கத்தான் செய்யும், ஆனால் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் ரொம்ப அருமையானது, ரொம்ப அற்புதமானது. அதான் அந்த ப்ராடக்டை கொண்டு வர மாண்டவர் இருக்க மாட்டார். சில பேர் அதை என்ரோல் ஆகி இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த என்ன சப்ஜெக்ட் வரும், நமக்கு என்ன டிசிப்ளின் வரும், எந்த விதத்தில் வரும்னு நமக்கு தெரியவே தெரியாது. எதிர்பார்க்காத விதத்தில் ஆண்டவர் நம்மளை டிசிப்ளின் பண்ணலாம், எதிர்பார்க்காத விதத்தில் நம்மளை ட்ரெயின் பண்ணலாம், நம்மளால சொல்லவே முடியாது. ஆகவே சில காரியங்கள் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இதை நம்ம வந்து ஒரு மனுஷனை பற்றி நம்ம படிச்சுட்டு வரோம். அந்த மனுஷனை வந்து ஆண்டவர் அவருடைய ஸ்கூலில் டிசிப்ளின் பண்ணுறாரு, அவரை பயங்கரமான விதத்தில் பயன்படுத்துவதற்காக God School of Discipline-ல அவர் ட்ரெயின் பண்ணுறாரு. அது பெரிய மகிமைக்கும் அவரை வடிவமைக்க அவர் பார்த்துக்கிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சிலபஸ், ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங் அவருக்கு. அதுதான் தாவீதுடைய ட்ரைனிங் இப்போ ஸ்டார்ட் ஆகுறத நம்ம பார்க்குறோம், பார்த்துட்டு வர பகுதியில் தாவீதுடைய ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுறத நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் ஆண்டவர் வந்து இந்த ஸ்டேஜுக்கு தாவீதை தயார் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தார் இல்லைங்களா. இது வரைக்கும் அவரை சாமுவேல் அபிஷேகம் பண்ணி ரொம்ப வரமுள்ளவராக அவருடைய மியூசிக் கிஃப்ட்னால போய் பேலஸ்லேயே அவர் வேலை செய்யும்படிக்கு, ராஜாக்கே வேலை செய்யும்படிக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் தன்னுடைய மெய்ப்பன் பணியை அருமையான விதத்தில் உண்மையோடு ஒரு நல்ல மெய்ப்பனாக தன் ஆட்டை தற்காக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிற அந்த பயிற்சியில் ஒரு வாரியர் ட்ரைனிங் ஆண்டவர் அவர் கொடுத்துருக்கிறார். அதை வச்சு கோலியாத்த கூட முறியடிக்கும்படி நம்ம பார்க்குறோம். ஆனால் இதோடு கடவுளுடைய ட்ரைனிங் நிக்கல. இப்போ வந்து இப்போ கோலியாத்த முறியடிச்சு நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி கோலியாத்த முறியடித்த உடனே அவர் ஒரு நேஷனல் ஹீரோவாக ஒரே நாளில் மாறிட்டார். முழு தேசமே அவரை பார்த்து இன்னும் மெச்சித்து கொள்கிற மாதிரி, ஒரு சிறு பையன் என்ன ஒரு சாதனை செய்தான்னு எல்லாருமே மெச்சித்து கொள்கிற மாதிரி. பாருங்கள், இவ்வளோ ஒரு கிங்குடைய பேலஸில் ஒரு வேலை, கிங்கு கோவம் வந்துச்சுன்னா ஒரு மியூசிஷியனாக இருந்து இது பண்ணுறது, ஒரு வாரியராக அவரை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ரொம்ப ப்ரொமோஷனுக்கு மேலே ப்ரொமோஷன் அவருக்கு. ஒரு 20 வருஷத்தில் இதெல்லாம் தாவீது சாதிச்சிருக்கிறார். அவர் உடனே தாவி ஆண்டவர் இவருக்கு ராஜாவை ஆக்கியிருக்கலாம் இல்லையா, 20 வருஷம் வச்சு நம்ம இன்னும் எவ்வளோ பண்ணலாமே அப்படின்னு ஆக்கியிருக்கலாம், உடனே தாவீது ராஜாவை ஆக்கியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னொரு 10 வருஷம் தாவீதை ராஜாவாக்க மாட்டார். 10 வருஷம் தாவீதுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரைனிங், சாதாரண ட்ரைனிங் இல்லை, அட்வான்ஸ்டு ட்ரைனிங் ஆஃப் டிசிப்ளின், ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இன்னும் 10 வருஷம் தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து போகிற உபத்திரம் கஷ்டங்களை பார்த்தோம்னா நம்மளே டயர்டாயிடும், நம்மளே ரொம்ப நொந்து போயிடும். 10 வருஷம் ட்ரைனிங், இப்போவே ஏன் ராஜா வாக்கலை, ஏன் 10 வருஷம் எடுக்கிறாரு, ஓலியாத்த முறியடிச்சு இப்போவே சிங்காசனத்துக்கு ஏறல அப்படின்னா இது This is God's school of training. அவருடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் இது இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்க, அந்த ட்ரைனிங்ல இருக்கிற பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஆண்டவர் இன்னும் இதுக்கு தான் ஒன்று ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு யாரையும் உட்கார வச்சு சொல்றது. தாவீதை உட்கார வச்சு, அப்பா நீ உட்காரு, 18வது அதிகாரத்தில் தான் அந்த ட்ரைனிங் ஆரம்பிக்கிறது. ஆனால் எங்கேயுமே தாவீதை உட்கார வச்சு பாரு, நான் உன்னை ராஜா தான் ஆக்க போறேன், ஆனால் நீ ராஜா வாக்குறதுக்கு நீ ட்ரெயின் ஆகணும், முதிர்ச்சி அடையணும், உன்னால ராஜாவை இப்போ ஹேண்டில் பண்ண முடியாது, உன்னை பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், அதனால நான் என்ன பண்ண போறேன், சவுல் உன்னை கொல்லும்படிக்கு, சவுல் உன்னை கொடுமைப்படுத்தும்படிக்கு, உன்னை விரட்டும்படிக்கு, விரட்டி நீ ரொம்ப பாடுபட்டதெல்லாம் உனக்கு ட்ரைனிங் அப்படின்னு தாவீதுக்கு தெரியாது, சொல்றது இல்லை. ஆனால் அவர் அந்த பர்பஸை நிறைவேற்றிட்டு தான் போறார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டங்களை தாவீது வாழ்க்கையில் ஏன் அனுப்பிச்சாருன்னு அந்த டைம்ல தெரியல. சில நேரங்களில் தாவீது வெறுத்து போய் இஸ்ரவேலா வேணா அது விட்டுட்டு போய் அந்நியரும் கூட போயிட்டார், அந்த அளவுக்கு வெறுத்து போனார். சில நேரங்களில் தாவீது நினைச்சாரு, நான் என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஆக்சிடென்ட்ல அடிபட்டு சாவ போறேன்ற மாதிரி, நான் என்னைக்கோ ஒரு நாள் சாவ தான் போறேன், இன்னமே என் வாழ்க்கை போச்சு அப்படித்தான் நினைச்சார், போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னு நினைச்சார் அது. ஆனா ஆண்டவர் அவர் எது தயார் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஓகே, ஒருபோதும் ஆண்டவர் வந்து அந்த ட்ரைனிங் ஸ்கூல்ல அப்பா நீ இது முடிச்சு உனக்கு டிகிரி வரும் அது வரும் இதெல்லாம் சொல்றதே இல்லை, அவர் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்படித்தான் தாவீதுக்கு நடக்கிறத நம்ம பார்க்குறோம். கடவுள் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணது, ட்ரெயின் நமக்கு அந்த மாதிரி சொல்லாமல் அட்வான்ஸில் சொல்லாமல் இருந்தாலும் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, கர்த்தருடைய சிச்சையை எபிரேயர் 12:5 சொல்லுது, அற்பமாய் எண்ணாதே, அற்பமாய் எண்ணாதே, அது சாதாரணமாய் எண்ணாதே. காலையில கூட நம்ம பார்த்தோம், அவர்கள் அற்பமாய் எண்ணினார்கள் இல்லைங்களா, ஆண்டவருடைய காரியத்தை ரொம்ப சீப்பா ரொம்ப அசட்டையா எண்ணினார்கள். எபிரேயர் புக்கு நமக்கு சொல்லுது, இந்த கர்த்தருடைய சிச்சைய வந்து நீ அற்பமாய் எண்ணாதே. அற்பமாய் எண்ணாதுன்னா என்ன, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரும்போது எனக்கு டைமே சரியில்லைங்க, நடத்துறதெல்லாம் இப்படித்தாங்க, டைமே கஷ்டங்க, இல்லைன்னா ஷோல்டர் விரிச்சுட்டு என்ன பண்றது, நான் ஒரு வாழ்க்கை, நம்ம தலையெழுத்துல எழுதி இதெல்லாம் ஒரு வாழ்க்கை, நான் வாழ்க்கைன்னு அப்படி விட்டுறாங்க. அற்பமா என்னாத அந்த சூழ்நிலைக்குள்ள கடவுளை கொண்டு வா, அது அற்பமா என்னாதே, அது கர்த்தர் உன்னை சிக்ஷித்து தயார் பண்ணி வடிவமைத்து நொறுக்கி வடிக்கு உங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்றத அந்த சூழ்நிலையில் அந்த படத்தில் அந்த பாடுகளுக்கு மத்தியில் ஆண்டவர் உன்னை தயார் செய்துக்கிறார். ஆண்டவர் கொண்டு வந்து சிந்திச்சுப்பார், அது அற்பமா என்னை விட்டுறார், எல்லார் மாதிரி யோசிக்காரு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓகே, தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம தொடர போறோம். அவர் இப்ப 20 வருஷம், இன்னொரு 10 வருஷம் அவரை ஃபாலோ பண்ணி பார்க்க போறோம். அவருடைய வாழ்க்கையில பல அவருக்கு வர கஷ்டங்களை நம்ம பார்க்க போறோம், பல கஷ்டங்கள். கோலியாத்தை அவர் முறியடித்து, தன் சொந்த பட்டயத்தில் முறியடித்து, கோலியாத்த பட்டயத்தை அவன் தலையை வெட்டி அந்த தலையை தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வரும்போது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை நம்ம பார்த்து படிக்கும் போது, அவருக்கு ஏற்படுற கஷ்டங்கள், ஆண்டவர் எப்படியெல்லாம் அவரை வடிவமைத்து கொண்டு வந்தார் என்று படிக்கும் போது, நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற கஷ்டங்களுக்கும் பெரிய ஒரு பெர்சிவரன்ஸ், ஒரு விடாமுயற்சி, ஒரு பொறுமை நமக்கு ஏற்படும். இதான் வேதம், அதான் நமக்கு செய்து இதெல்லாம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது, இதை படித்து நாம் ஆறுதல் அடைந்து நாம் சமா பொறுமையோடு விடாமுயற்சியோடு ஆண்டவருடைய பாதையில் போகணும்னு தான் இந்த கதைகள்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அதை தான் நம்ம பார்த்து படிச்சுக்க போறோம், தாவீதுடைய வாழ்க்கையில். ஓகே, இப்ப போன வாட்டி என்ன பார்த்து படிச்சோம், போன வாட்டி வந்து தாவீது ரொம்ப ஒரு வெற்றிகரமாக ஆண்டவருடைய மேல வைத்திருந்த விசுவாசத்தினால கோலியாத்தை அவர் முறியடிச்சார். முறியடிச்சு அதுக்கப்புறம் கோலியா தங்களுடைய சாம்பியன் விழுந்துட்டாருன்னு தெரிஞ்சு பிலிஸ்தியர்கள் வந்து அவனை நம்பி இருந்தாங்க, ரிலாக்ஸா இருந்தாங்க. அவனே உழுந்து இப்படி உழுந்து போயிட்டான்னு நினைச்சு அவங்க ஓட தொடர்றாங்க. ஓட தொடரும் போது இந்த பயந்துகிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சு. இந்த சின்ன பையனை இப்ப இப்படி முறியடிச்சான்னு இவங்க விரட்டுறாங்க. பிலிஸ்தியர்களை விரட்டி 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 அவங்களுடைய நகரத்தின் கேட் வரைக்கும் விரட்டிட்டு போய் பெரிய கொள்ளை அடிச்சுக்கிட்டு வராங்க. அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம், பெரிய செலிப்ரேஷன், வரலாறு காணாத ஒரு பெரிய வெற்றி மாதிரி அவங்களுக்கு. இதெல்லாம் ஊரெல்லாம் பேசப்படும், ஊரெல்லாம் பேசப்படுகிற வெற்றி. தாவீது அந்த வெற்றியில என்ன பண்றாரு, அவர் அந்த அவருடைய ஆர்மரை எடுத்துட்டு வந்து டென்ட்ல வச்சு அந்த கோலியாத்துடைய பட்டை அதை எடுத்துட்டு வந்து அந்த கூடாரத்தில் வைக்கிறார். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா ஃபியூச்சர்ல இது வர திருப்பி அந்த உடன்படிக்கை வச்சிருக்கிற அந்த கூடாரத்துல கோலியாத்துடைய பட்டயத்தை வைக்கிறார். இது ஆண்டவர் கொடுத்த வெற்றி அப்படின்றத ஞாபகப்படுத்தும் படிக்கு வைத்து, அதுக்கப்புறம் நம்ம அந்த பகுதியில என்ன பார்க்கிறோம், அதோட அந்த பகுதி முடிஞ்ச பிறகு 18வது அதிகாரம் வரும். 18வது அதிகாரத்துல இன்னைக்கு 1-9 வரைக்கும் நம்ம வாசிச்சோம், அவ்வளவுதான் சுருக்கமா நம்ம பார்க்க போறோம். இந்த ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கணும். 1-4 வரைக்கும் ஒரு சுயநலமற்ற யோனாத்தனுடைய அன்பு, சுயநலமற்ற யோனாத்தனுடைய அன்பு. 5-9 வரைக்கும் ஒரு சுயநலம் நிறைந்த சவுலுடைய பொறாமை. இந்த ரெண்டு கான்ட்ராக்ட், இந்த ரெண்டு பார்த்து நமக்கு என்ன பாடங்களை நம்ம படிச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு தான் எழுதியிருக்கு, யாருக்கும் எழுதியில்ல, நமக்கு தான் எழுதியிருக்கு. ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவர் அந்த பகுதியின் மூலமா ஒரு தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஏற்படுத்தணும்னு தான் முழு வேதமும் நமக்கு தேவை, முழு வேதமும் நமக்கு தேவை. இது எதுவுமே தேவை இல்லைன்னு இல்லை, ஒவ்வொரு பகுதியும் அந்த வேதத்தை படிச்சு நம்ம தியானிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்ற பார்க்கிறார். அதுதான் ஹோலி ஸ்பிரிட் எழுதியிருக்காரு. இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம், சுயநலமற்ற யோனாத்தனுடைய அன்பு. 1-4 வரைக்கும் படிச்சுங்கன்னா, தாவீது சவுலோடு பேசி முடித்த பின்பு எங்க பேசிக்கிட்டு இருந்தாரு, அப்பனா போன அதிகாரத்துல நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம்னா, இந்த பெரிய வெற்றியை நிகழ்த்தி தாவீது போய் அதெல்லாம் வச்சுட்டு வரும்போது சவுல் பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய கமாண்டர் அப்னர் கிட்ட கேட்கிறாரு, யார் இந்த பையன், யாருடைய மகன் இந்த பையன். ஒருவேளை இதுக்கு ஏன்னா அவரு வந்து பேலஸ்க்கு வந்து போறதுதான், வந்து கொஞ்சம் இருப்பாரு அப்புறம் போயிடுவார் ஆடு மேய்க்கிறதுக்கு. அதனால அவங்க அப்பா யாரு, குடும்பம் யாருன்னு தெரியாம இருக்கலாம். அதனால அப்னர் கிட்ட கேட்கிறாரு, யார் இந்த யார் மகன் இந்த பையன் அப்படின்றார். அப்னர் சொல்றாரு, ஆண்டவரே சத்தியமா எனக்கு யாருன்னு தெரியாது அப்படித்தான் போட்டிருக்கு. சத்தியமா எனக்கு யாருன்னு தெரியாது, இருங்க ஆண்டவரே, அவன் பதில் கொடுக்கலன்னா ராஜாக்கு எப்படி கோவம், எனக்கு தெரியாது, நான் ஓடி போய் அவனை கூட்டு வரேன், அவரை போய் ஓடி கூட்டு வரேன், கூட்டு வந்து நீ யாருடைய பையன்பா அப்படின்னு கேட்டா, தாவீது வந்து ரொம்ப தாழ்மையாக, உம்முடைய அடிமையான ஈசா, பெத்லகேமில் இருக்கிற ஈசாவுடைய பையன் நான், பாருங்களேன் தாவீது சாமியால் அபிஷேகம் பண்ணின தாவீது நான் அப்படின்லாம் ஒன்றும் பேசல, பேசிதான் உழுந்திருக்கோம். அதை உம்முடைய அடிமையான ஈசாவுடைய பையன் அவர் அப்படியே பேசி அந்த சம்பாஷணை முடியுது. முடிஞ்சு இந்த சம்பாஷணை இதெல்லாம் உத்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் யாருன்னா யோனா. எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பார்த்துக்கிட்டு அவர் தாவீதை பார்த்து ரொம்ப அட்மயர் பண்ணி ரொம்ப மெச்சித்துக்கிட்டு இருந்திருக்கிறார். மெச்சித்து அந்த வசனம் என்ன சொல்லுது, யோனாத்தனும் தாவீதும் ஒரே ஆவி உடையவர்களாக ஆனார்கள். இது ரெண்டு அருமையான எக்ஸாம்பிள்ஸ். அன்புக்கு ஒரு ரெண்டு உடம்பு ஒரே ஆவி, அந்த மாதிரி ஆனார்கள். யோனாத்தான் தாவீதை தன்னை போல் நேசித்தான். இது பார்த்தா நமக்கு நேசித்தார்கள், இதெல்லாம் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது இல்ல, எது தெரியுமா அட்ராக்டிவா, எது தெரியுமா நமக்கு ரொம்ப சிரிப்பு வருது. எட்டாவது வசனம் ரொம்ப நமக்கு பிடிக்கும், என்ன அது படிக்கும் போதே நமக்கு சிரிப்பு வருது. அவனை 1000 ஆளுங்களை அடிச்சாங்கன்றாங்க, அவனை 4000 ஆளு, அவனுக்கு 10000 ஆளுன்னு அவனுக்கு ரொம்ப எரிச்சல் வந்ததுன்னா அதை பார்த்து நமக்கு ரொம்ப ரிலேட் பண்ண முடியுது, அது நமக்கு ரொம்ப புரியுது. இதெல்லாம் புரியுறது கஷ்டமா இருக்குது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சுயநலமற்ற ஒரு குணம். இது யோனாத்தினுடைய ஆவியை நமக்கு காட்டுது, இந்த மனுஷன் என்ன மாதிரி ஒரு மாடல் பாருங்க. ஏன்னா இந்த அதிகாரம் முழுவதமாக பொறாமைன்ற சர்ப்பம் வந்து உருளி ஓடுது, பொறாமை உருளி ஓடுது. ஏன் அப்படின்னா யோனாத்தனுக்கு ரொம்ப பொறாமை வந்திருக்கணும், ரொம்ப இது வந்திருக்கணும். அந்த பொறாமை யோனாத்தன் நம்மள மாதிரி மனுஷன் தானே, ஆனால் அந்த யோனாத்தன் அவர் விசுவாசியா இருந்ததுனால் அந்த சர்ப்பத்தை வந்து தன் காலின் கீழ் நசுக்கி அந்த பொறாமைக்கு பதிலாக தாவீது மேல அளவற்ற அன்பை காட்டுறதை நம்ம பார்க்கணும், அளவற்ற அன்பு. ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷன் ரொம்ப தாவீது மேல பொறாமை வந்திருக்கும். ஏன்னா முடிசூட்டப்பட வேண்டிய அடுத்த சக்சஸர், ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளி யோனாத்தன் தான், அடுத்ததாக அவனைத்தான் முடிசூட்டணும். தாவீது போயிட்டாருன்னா அவர் தான் மெயின். அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் 13 அதிகாரத்துல பிலிஸ்தியர் பாளையத்தை அடித்து 17 அதிகாரத்துல ஒரு பெரிய வெற்றியை நிகழ்த்தினார். எப்ப பாரு அவருக்கான ஹெட்லைன்ஸ் இஸ்ரேல் இல்ல, ஞாபகம் இருக்கலாம், கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார், வாருங்கள், கொஞ்ச பேர் ஆகிலும் அநேக பேர் ஆகிலும் கர்த்தருக்கு ரட்சிக்க தடை இல்லை என்று சொல்லி அந்த போசேஸ் அந்த செனான்ற ஒரு பெரிய மலைக்கு நடுவுல போய் ஒரு ரிஸ்க் எடுத்து ஆயுததாரியோடு போய் வெற்றியை நிகழ்த்தி சவுலுக்கிட்டே சண்டை போட்டு யோனாத்தனை காப்பாத்தினாங்க இல்லைங்களா இஸ்ரேல் ஜனங்க. இந்த ஹீரோ த டார்லிங் ஆஃப் இஸ்ராயல்னா யோனாத்தன் தான். எப்பப்பார் யோனாத்தன் தான் மாடல், எல்லாரும் பார்த்து யோனாத்தனை பார்த்து மெச்சுக்கிறது, அவரை பார்த்து புகழ்றது, அவரையே ஒரு மாடலாக கொண்டு ஒரு ஒரு பெரிய செலிபிரிட்டி அவர் இஸ்ரவேல்ல. நீ யோசிச்சு பாருங்க, ஏன்னா அவ்வளவு பெரிய காரியங்களை நிகழ்த்தி இருக்கிறது. கொஞ்சம் அநேக நேரத்துல சவுல் கிட்ட பொறுமையா இருக்கிறதே மக்கள், ஏன்னா இவர் போனவுடனே இந்த நல்ல மனுஷன் ராஜாவா இருக்கலாம் அப்படின்றவர் தான். ஒரு லைம் லைட்ல இருந்தவர், ரொம்ப இதா இருந்தவர், ஒரு மாடல் கிங்கா இருந்தவர். ஆனா எங்கேயோ இருந்த ஒரு ஆடு மேய்க்கிற பையன், எந்த விதமான இராணுவ அனுபவம் இல்லாத பேர் ஊரு தெரியாத கிராமத்துல இருந்து வந்து, அப்பா பேர் கூட யாருக்கும் ஊர்ல தெரியாது, கமாண்டருக்கே யாருன்னு தெரியாத பையன், யாருன்னு தெரியாதுங்க வந்து, அவங்க அப்பா கூட யாருன்னு தெரியாத ஊர் பேர் தெரியாதவன் வந்து ஒரு இவெண்ட்ல உள்ள எல்லா பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல வரான், ஃபேமஸ் ஹீரோவா ஆயிட்டானா, அது பாக்குற யோனாத்தனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம அரசியல்வாதிகள் சண்டை போடுறாங்களே, அவங்க ஃபர்ஸ்ட் வரணும், இவங்க ஃபர்ஸ்ட், ஏதாவது ஒன்று பண்ணி வந்துடணும். பாலிவுட் ஆக்டர் கிட்ட பேசுறாங்க, இங்க பேசி ஏதாவது ஒன்று பண்ணி நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கணும், ஹெட்லைன்ஸ்ல அவன் வர உத்தரக்கூடாது. என்ன பொறாமைகள், என்ன பொறாமை, என்ன ஒரு எம்பி, எவ்வளோ சர்ப்பம் ஓடி அவங்களெல்லாம் கட்டுப்படுத்துது. இந்த யோனாத்தனுக்கு எவ்வளோ வந்திருக்கணும், அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானுங்க. இது ஆக்சுவலா சவுல் இதை பத்தி அவர் திட்டுறாரு. 20 அதிகாரம் 30 31 ரொம்ப பயங்கரமா திட்டுறாரு. நீ என்ன அம்மாவில் திட்டுற மாதிரி பயங்கரமா திட்டி ராஜ்யம் கிட்ட நான் புடுங்கிக்குவான்னு தெரிஞ்சும் அவனுக்கு சப்போர்ட் பண்றிய அப்படின்ற மாதிரி திட்டுற, பயங்கரமா திட்டுற. பாருங்கள யோவானாதன் நம்மள மாதிரி பாவி மனுஷன் தானே, அவருக்குள்ள எவ்வளவு பொறாம வந்திருக்கணும். எங்கயோ ஊர் தெரியாதவன் வந்து என்ன பின்னாடி தள்ளிட்டு, நான் தானே ஃபேமஸா இருந்தேன், என்ன பின்னாடி தள்ளி இப்படி முன்னாடி வரானே அப்படின்னு ஃபேமஸா வரானேன்னு பொறாம வந்திருக்கணும். ஆனா அவர் விசுவாசியா இருந்ததுனால், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி அவருக்குள்ள இருந்ததுனால், இந்த மெய்ப்பன் பையனுடைய விசுவாசம் பார்த்து மெச்சித்துக்கிறார், அவர் அட்மயர் பண்றார், அவருடைய வெற்றிய ஆண்டவருடைய மகிமைக்காக நிகழ்த்தின வெற்றியாக பார்த்து சந்தோஷப்படுறார். தாவீதுடைய தைரியத்தையும் அவருடைய விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளையும் பார்த்து அட்மயர் பண்ணி மெச்சித்துக்கிறார். அதுதான் நம்ம இங்க பார்க்கறோம். இதெல்லாம் பார்த்து, அதை பார்த்து யோனாத்தனுக்கும் தாவீதுக்கும் மிகுந்த அன்பு உண்டாயிருச்சு. ஒரு ஆவி ரெண்டு உடலுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அந்த நிகழ்வுனால் இணைக்கப்பட்டார்கள். ஒரே வேவ்லென்த், நீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே வேவ்லென்த், ஒரே ஆவி உடையவர்கள், ஒரே விசுவாசம் உடையவர்கள் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய அன்பு உருவாயிருச்சு. அதான் பார்க்கறோம், சேம் பல்ஸ்ன்ற மாதிரி ரொம்ப அட்ராக்ட், ஒருத்தர் ஒருத்தர் மேல ரொம்ப அட்ராக்ஷன் ஏற்பட்டுருச்சு. ரொம்ப அழகு அது பார்க்கறதுக்கு. அதோடு நிக்கல, என்ன பண்ணியிருக்காங்க, இது வெறும் ஒரு எமோஷனலா மாத்திரம் இருக்கக்கூடாது, நீ உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம வாழ்க்கை எல்லாம் ரோமர்ல போட்டிருக்க மாதிரி பீ டிவோட்டட் டு லவ் ஒன் அனதர்ன்ற மாதிரி, நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கு 3வது வசனத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. இந்த காலத்துல உடன்படிக்கைனா ஒரு ஆடை வெட்டி, தே கட் அ கவனன்ட்ன்ற வார்த்தை வருது. அப்படின்னா ஒரு ஆடை வெட்டி ரெண்டா வச்சு அந்த ஆடுக்கு நடுவுல நடப்பாங்க, நடந்து நான் உன் மேல அன்பு வச்சிருக்க, நீ என் மேல அன்பு வச்சிருக்க, இனிமே நாம ஒருவருக்கும் விரோதமாக ஒருபோதும் செய்ய மாட்டோம், நான் என்ன எப்படி நேசிக்கிறேனோ உன்னையும் நான் அப்படித்தான் நேசிக்கிறேன். அந்த மாதிரி அந்த நேசத்துல ஏதாவது மாறி நம்ம நேசத்துல ஏதாவது கலங்கம் வந்துச்சுன்னா, இந்த ஆடுக்கு நடந்த காரியம் ஆண்டவர் நமக்கு செய்யட்டும், நம்மள ரெண்டா வெட்டி போடட்டும். அதான் உடன்படிக்கை செய்யறதுல, ஒருத்தர் ஒருத்தரை நேசிப்பதற்காக தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். யோசிச்சு பாருங்களேன். அது மாத்திரம் இல்ல, பாருங்க ஸ்டெப் ஸ்டெப்பா இந்த யோனாத்தன் 4வது வசனத்துல என்ன போட்டிருக்கு, தன்னுடைய சால்வை, தன்னுடைய சால்வையை, அப்புறம்
தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவதற்கு கொடுத்தார்.
எந்த அளவுக்கு அன்பு, எந்த அளவுக்கு எங்க பொறாம நெறிஞ்சு பொங்கி வடியணுமோ, ஒரு நாள்ல நீ யாரு தெரியாது ஊர் தெரியாது வந்து என்னடா இப்படி பண்ற அப்படி பண்ற யாரா நீ என்னடா நீ அப்படின்னு விசாரிக்காம ஆவியில ஒரு ஒன்றிணைத்து அன்பு காமிச்சு அரவணைத்து அவருக்கு, அவன் தாவீது என்ன ஒரு தோலை போட்டுக்கிட்டு ஏழை துணி போட்டிருப்பான், அவனை நல்லா அலங்கரிச்சு பார்க்கணும்னு தன் ராஜ சால்வையை எடுத்து அவன் மேல போட்டு அவன் வில்லு அவன் பட்டையும் அவனுடைய அவனுடைய போ வில் அவனுடைய பெல்ட் எல்லாத்தையும் எடுத்து, இதெல்லாம் அந்த காலம் கல்ச்சர் படி இதெல்லாம் செய்யவே மாட்டாங்க, இதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. என்ன இது, ஒரு சுயநலமற்ற செயல் மாத்திரம், அன்பு மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய ராஜ வாரிசான உரிமையை தாவீது கூட்டு கொடுக்கிறார். சரிங்களா, சிம்பிளா அதை காட்டுறார். எந்த அளவுக்கு அன்பு, என்ன ஆவிங்க யோனாத்தன், தன்னுடைய ராஜ வாரிச நாங்கெல்லாம் அந்த கோலியாத்தை அடிக்க முடியல, தேவன் இந்த சிகள் மூலமாக எனக்கு ஆவியில உணர்த்துறாரு, ஒருவேளை ராஜாவை நீதான் இருப்பேன்ற மாதிரி என் ராஜ ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா என்னுடைய ராஜ வாரிசின் உரிமைய தாவிதே நான் அவனுக்கு தாரவாத்து கொடுக்கிறேன். பாருங்களேன், அதான் அங்க கன்வே பண்ற. இதெல்லாம் அந்த கலாச்சாரத்துல செய்ய மாட்டாங்க, அந்த ஊர்ல கேள்விப்படாத ஒரு காரியம். ஆனா கலாச்சாரத்துக்கு கடந்து உலகத்துக்கு கடந்து தாவீது இப்படி செய்வதற்கு காரணம் என்னன்னா, அந்த காலத்துக்கு கடந்த ஒரு ஆவி யோனாத்தன் மேல இருந்தது. சாரி, யோனாத்தன் தாவீது அல்ல, யோனாத்தன். அந்த காலத்தை கடந்த ஒரு ஆவி அவருக்குள்ள இருந்துச்சு. என்ன ஆவி அது? கிறிஸ்துவுடைய ஆவி. அந்த கிறிஸ்துவுடைய ஆவி அந்த மனுஷனுக்குள்ள இருந்ததுனாலதான் சீர்கட்ட பொறாமை நிறைய வேண்டிய ஒரு இதயத்துக்கு சார்புல இந்த மாதிரி அன்பு நிறைஞ்சிருக்கு. பாருங்க, கிறிஸ்துவுடைய ஆவி அந்த மனுஷனுக்குள்ள வேலை செஞ்சு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச், இயற்கை மனிதன் செய்ய முடியாத ஒரு காரியம். ஒரு போதகர் எழுதுறாரு, சுயத்தையே நாடுகிற பெருமை உள்ளவர்களே, சுயத்தை பிரியப்படுத்துகிறவர்களே, பொறாமைனால் எப்பொழுதும் நிறையவர்களே, நிறைந்தவர்களே, யோனாத்தனை பார்த்து வெக்கப்படுங்கள், யோனாத்தனை பார்த்து வெக்கப்படுங்கள். என்ன ஒரு உஸ்தரமா நிக்கிறார் பாருங்களா வேதத்தில். அந்த மனுஷன் என்ன நடக்கணும் இது நடந்ததுக்காக, நமக்கெல்லாம் அப்படி நடந்துச்சுன்னா ஒன்னும் இல்லை, நம்மளை பார்த்து புகழ்ற இடத்துல மற்றவங்க புகழ்ந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், உடனே பொத்திக்கிட்டு என்ன அப்படி யார், என்ன பேர் இவனுக்கு, என்ன அனுபவம் இருக்குது இவனுக்கு, இவன் யாரு, ஒரு கத்தியை கூட பிடிச்சிட்டு போற கல்லுல அடிச்சுதானா பெரிய ஆளா இதான் அப்படிலாம் என்ன நான் சொல்லுவோம் நம்ம. அந்த இடத்துல யோனாத்தனுடைய பெரிய குணம் பாருங்களேன், அவன் காலத்துக்கு கடந்த ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சு, அது கிறிஸ்துவுடைய ஆவி. அதை பார்த்து நம்ம தான் வெக்கப்படணும், நான் வெக்கப்படுறேன், எனக்கு இப்படி இல்லை. இதெல்லாம் பார்த்து வெக்கப்படும் போதுதான் ஆண்டவரே இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆவியை கொடுமா, ஆண்டவரே இந்த மாதிரி ஆவி, ஏன்னா நமக்கு இருக்கிற வேரெல்லாம் சுயநலமான வேர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா, காயினுடைய வேர் தான் நமக்குள்ள இருக்கிறதெல்லாம். அந்த வித்துல இருந்து வந்தவங்க தான் நம்ம இதுலயா, அந்த வித்து நமக்கு சர்ப்பத்தின் வித்து என்ன செய்ய வைக்குது, சுயநலம். நம்மளுடைய ஒரு திறன் ஏ முன்னேறானா, நம்மளோட ஒரு திறன் புகழப்படுறானா, நம்மளோடைய ஒரு திறனுக்கு நல்ல பேர் வருதுன்னா உடனே நமக்கு உள்ளுக்குள்ள என்ன வேகம், கபா கூட போட்டுடலாம், அந்த என்ன வேகிற மாதிரி உள்ள வேகம், அதுதான் நம்மளுடைய ஆவி. காயனுக்கு தன்னுடைய சகோதரன் தான், தம்பி தானே, தம்பிய பார்க்கணும் இல்லை, அவனுக்கு ஆண்டவருடைய தயவு கிடைச்சிருக்குன்னு ஒரு பொறாமையில அவனை கொல்ல கூட போயிட்டான், கொல்லே போட்டான். அதுதான் நமக்கும் இருக்கு, அதுதான் இயற்கையா நமக்கு இருக்கு. ஆனா யோனாத்தன் பாருங்களேன் பிரதர், கொலையே பண்ணிட்டான் தான். அது வந்து வேற என்ன சொல்லுது, This is the fruit of the flesh, the deeds of the flesh, சரீரத்தின் கிரியைகள் யாவை, பொறாமை, விரோதம், பொறாம. நம்மளை விட பெருசாகலாம், நம்மளை விட பெரிய பேர், நம்மளை விட பெரிய புகழ். ஆண்டவர் தான் நம்முடைய இருதயத்தை யோனாத்தனை பார்த்து வைக்கப்பட்ட ஆண்டவரே இந்த மாதிரி என்ன மாற்று மாட்டேன், பொறாமை சர்ப்பம் என்ன பிடிக்கக்கூடாது. ஏன் யோனாத்தன் காமிச்ச ஆவி என்ன மாதிரி ஆவி, ஆவியின் கனி, பரிசுத்தாவின் கனி, பரிசுத்தாவின் கனி, முதல் கனி என்ன, அன்பு, சுயநலமற்ற the benevolent love, செல்ஃபே இல்லாத லவ், சுயநலமே இல்லாத அன்பு. நம்ம காட்டு தெரியுமா எந்த சுயநலமோ எதிர்பார்ப்போம் இல்லாத அவர் காமிச்சார் பாருங்க, சுயநலமே இல்லை. அந்த மனுஷன் அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி அவருக்குள்ள இருக்கிறதுனால தான் ரோமர் 12:10 சகோதரர்களே, 12:10 படிங்களா,
சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பற்றுமாய் இருந்தார், தனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக்
கொள்ளுங்கள். சகோதர சிநேகத்தில் பி டிவோட்டட் டு பிரதர்லி லவ், அது ஒருவர் ஒரு பட்சமா இருந்தால் வருது, நல்ல டிரான்ஸ்லேஷன் இல்லை. யோனாத்தன் எப்படி தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை செய்து உன் மேல எந்த தீங்க இன்னும் வராது, வாய்ஸெல்லாம் நான் உன் மேல அன்பை தவிர உன் மேல பொறாமையோ உன் மேல வேற எதையுமே இல்லை, உன் மேல எப்பவும் அன்புதான் காட்டுவேன், அது என்ன சூழ்நிலைக்கு நான் போனாலும் சரி, நீ என்ன மேல் நிலைக்கு போனாலும் சரி, உன் மேல வெறும் அன்புதான் எனக்கு இருக்கும், பொறாம வராது, தீங்கு வராது, துர்குணம் உன் மேல வராது அப்படின்னு ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டார், தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டார் ஆண்டவருக்கு முன்பதாக. இந்த வசனம் அதாங்க நமக்கு சொல்லுது, Be devoted to brotherly love. ஒருவர் ஒருவருக்கு நீங்கள் ஒரு உடன்படிக்கை செய்த மாதிரி ஒருவர் மேல அன்பு காட்டுறதுக்கு, ஒருவருக்குள்ள புறம் கூறுறது இல்லை, ஒருவருக்குள்ள தப்பா பேசுறது இல்லை, அவங்க மேல பொறாமப்படுறது இல்லை, அவங்களை பத்தி தப்பான எண்ணமே வர்றதுக்கு விடாம, ரோ அன்பு தவிர வேற ஒண்ணுமே அவங்க இதயத்தில் விடாதபடிக்கு ஒருவர் ஒருவர் மேல அன்புல பட்சமாயிருங்க அது வருது. பட் பி டிவோட்டட் தான் ஒரு வார்த்தை, டிவோட்டட், கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். நம்ம எங்க புறம் கூறுறதுல ஒருவருக்கு ஒரு முந்திக் கொள்றதுல இருக்கிறோம், கனம் பண்றதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இன்னொன்னு பிலிப்பியர் 2:3-4 பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. என்ன சிந்தனை அவருக்குள்ள இருந்துச்சு, 3 வசனம் பாருங்களேன், பிலிப்பியர் 2:3 என்ன சிந்த கிறிஸ்துக்குள்ள இருந்துச்சு?
ஒன்று வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களையும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள்.
என்ன கடவீர்கள்? ஒரு ஒண்ணுமே வாதினாலாவதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு செல்ஃபிஷ் ஆம்பிஷன், சுயநல, சுயத்துக்கு எப்படி ஆயிடுச்சு, என்ன இப்படி அவமானமா பேசிட்டாங்களேன்னு ஒரு செல்ஃபிஷா பேசாம செல்ஃபிஷா வீண் பெருமை, வீண் பெருமையினால், வீணான பெருமையினால் செய்யாமல் என்ன செய்யணும்? மனத்தாழ்மையில் ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்கள் என்று என்ன கடவீர்கள். நம்ம அப்படி நினைக்க முடியுமா? எல்லாரை விட மேன்மை உள்ளவன் இந்த சபையில் யாரு? நான் தான் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கிற சபை எப்படி இது? என்னை விட அவர் பெற்றுங்க, என்னை விட அவர் பெற்றுங்க, என்னை விட அவர் சிறந்தவர், என்னை விட அவர் தான் ராஜாவா இருப்பார். ஜோனாத்தனுக்கு எப்படி வந்துச்சு பாருங்களேன், என்னை விட அவர் பெற்று. அந்த மாதிரி நினைக்கிற இந்த சிந்தை தான் கிறிஸ்துவுடைய ஆவி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். கிறிஸ்துவுடைய ஆவி இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுடைய ஆவியில் நிறைந்து நடக்கிறவர்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு மற்றவங்க மேல ஒரு பெரிய மரியாதை, ஒரு பெரிய ரெஸ்பெக்ட், ஒரு ஒரு அவங்க குணங்கள் தவறான குணங்கள் சில இது இருக்கத்தான் செய்யுது, இல்லாம இல்லை, மோசமான குணங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிறிஸ்துக்குள்ள இருக்கிற கனம் மரியாதை இல்லாம அவங்களுடைய மேன்மை என்னானா அவங்களான்னு வரும்போது அவங்களத்தான் முந்தி வைக்கிற ஒரு குணம், அவங்களுடைய கம்ஃபர்ட்டை தான் முந்தி பார்க்கிற குணம், அவங்களுடைய வசதி அவங்களுடைய லாபத்தை தான் முந்தி பார்க்கிற குணம், அது கிறிஸ்துவுடைய ஆவி இருக்கிறவங்களுக்கு அது வரணும். நமக்கு அப்படி இருக்கா நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி இல்லாத இன்னொருத்தருக்கு ஒரு குணம் இருக்கு, அப்படி இல்லைன்னா அதான் ஆவியின் குணத்தை பார்க்கணும், ஆவியின் கனியை பார்க்கிறோம். யோனாத்தன்ல சரீரத்தின் குணத்தை பார்ப்போம். இன்னொரு இந்த ஆவி இல்லாத இன்னொரு ஆவியினால் கட்டுப்படுத்துகிற சவுலுக்கிட்ட இருக்கிறது என்னத்தை பார்க்கிறோம்? ஒரு சுயநலமான ஒரு பொறாமை, சர்ப்பம் சுத்தி மனுஷனை வாட்டுது, பொறாமையின் சர்ப்பம். பாருங்களேன் இந்த நிகழ்வு என்ன, 5-9 வரைக்கும் நம்ம பார்ப்போம். 5-9 வரைக்கும் என்ன பார்க்கிறோம்? தாவீது வந்து ரொம்ப பிரபலம் ஆயிட்டு வராரு, எபிரேயர்களுக்கு மத்தியில் ரொம்ப பிரபலம் ஆயிட்டு வராரு, ஒரு ரொம்ப ஃபேமஸ். நம்ம அந்த ஃபேமஸ் போது எனக்கு நம்ம எல்லாருக்குமே ஃபேமஸ் ஆகணும்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான டிசையர் இல்லைங்களா, ஃபேமஸ் ஆகணும், எல்லாரும் நம்மளை பற்றி பேசணும் அப்படி இப்படின்னு. ஆனால் அது எவ்வளோ முட்டாள்தனம்னு வேதம் பல இடத்துல நமக்கு காட்டுது. எவ்வளோ நம்ம ஃபேமஸ், தெர் இஸ் அ ப்ரைஸ் ஃபார் பாப்புலாரிட்டின்னு. இந்த ஃபேமஸ் ஆகுறதுனால நம்ம கொடுக்குற விலை இருக்குதே ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம். ஏண்டா ஃபேமஸ் ஆனோன்னு ஆயிடுச்சு, அது ப்ரைஸ் ஃபார் பாப்புலாரிட்டி, அது ரொம்ப ஆபத்து பாருங்களேன். அதனால தான் அது அதை பார்த்து நம்ம படிச்சுக்கணும். தாவீது கொடுத்தாரு அந்த விலையை பாருங்களேன், ப்ரைஸ் ஃபார் பாப்புலாரிட்டி. அதை தொடர்ந்து படிக்கும்போது படிப்போம். இந்த 2வது வசனத்தில் என்ன சொல்லப்படுது? தாவீது ஒரே உடனே ப்ரமோஷன். சவுல் வந்து அந்த நாள் முதல் என்ன பண்ணிக்கிட்டாரு, இன்னமே தாவீது நீ எங்கேயும் போகக்கூடாது, உன் குடும்பத்துக்கு வீட்டுக்கும் போகக்கூடாது, நீ என்கிட்ட தான் இருக்கணும், நீ என்கூடயே இருக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு 5வது வசனத்தில் தாவீது எங்கெங்கெல்லாம் போனாரோ ரொம்ப புத்திமானவா, புத்தியாய் நடந்து கொண்டான், புத்தியாய் நடந்து கொண்டு இஸ்ரவேல் அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் பார்வையிலேயே ரொம்ப பிரியமாய் நடந்து கொண்டான், பிரியமாய் நடந்து கொண்டான், ரொம்ப புத்தியாய் நடந்து கொண்டான். பாருங்களேன் இதான் நமக்கும், நம்மளும் புத்தியாய் நடந்துக்கணும். நமக்கு கொடுத்த ஒரு எக்லீசியாஸ்டஸ்ல ஒரு வசனம், நீ பிரசங்கில ஒரு வசனம் இருக்கு, உன் கைக்கு என்ன கிடைக்குதோ அதான் நம்முடைய டியூட்டி. நமக்கு இருக்கிற வேலை என்ன, அதை புத்தியா செய்ய பழகும், பெஸ்டா செய்ய பழகும் பாருங்களேன். அது என்ன வேலை இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையில ப்ரொமோஷன் வராது, வர்றதில்லை ப்ரொமோஷன் வர்றதில்லன்னு யோசிக்கிறோம். ஆனால் நான் செய்கிற வேலையை பெஸ்ட்டாக செய்கிறேன்னு யோசிச்சு பாருங்கள். தாவீது ஏன் ப்ரொமோட் பண்ணாது? அது புத்தியாக அந்த வசனத்தை படிங்களா, 5வது வசனம், அவருக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு. எதனால் வருது?
தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியால் காரியத்தை நடத்தி தரினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான்.
பாருங்களேன் ரொம்ப அதிகாரிகா, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அதிகாரிகா ஆக்கப்படுறான் அநேகருக்குன்ற மாதிரி தாவீது எங்கெங்கெல்லாம் போன ரொம்ப புத்தியாக நடந்துக்கிட்டார். அதனால ரொம்ப புத்தியாக கடமையாக நடந்துக்கிட்டதுனால் ஒரு பெரிய ப்ரொமோஷன் அவருக்கு கிடைக்குது, பெரிய ப்ரொமோஷன். அதான் நம்மள நம்ம படிக்க வேண்டியது வந்து whatsoever thy hand findeth to do, do it with all thy might. செய்யப்படும்படிக்கு உன் கையில் நேரிடுகிற எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நமக்கு இதுதான் வேலை, பராமரிப்பு அமைச்சிருக்குன்னா முழு பலத்தோடு முழு திறமையோடு அதை செய்யணும். செஞ்சா ப்ரொமோஷன் வரும், சிம்பிளா தான் செஞ்சா வரும். ஒரு காஃபிக்கு போனால் 2 hour பிரேக்கு, எப்படா டைம் கிடைக்கும்னு இதை இதை எடுத்துக்கிடுறது, ஒரு 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 கவனம் இல்லை, ஒரு செய்கிற காரியத்தில் அதை மறந்துடுறது, இதை மறந்து ஒரு புத்தியோடு புத்தியை பயன்படுத்தியே செய்கிறதில்ல. அந்த மாதிரி இருந்தால் எங்கே கிடைக்கும்? தாவீது புத்தியோடு செஞ்சான் பாருங்களேன். இந்த புதிய ஏற்பாட்லையும் அது இருக்கு இல்லைங்களா? நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒரு வேண்டாவிருப்பாக செய்ய மனப்பூர்வமாக கர்த்தருக்கு செய்கிற வண்ணமாக நீங்கள் செய்கிறது அப்படின்னு தாவீது ரொம்ப புத்தியாய் அவர் செஞ்சதை நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால் அந்த அந்த ஒருவேளை ஒரு பெரிய ஆர்மிக்கு, ஆர்மி அப்னர் கமாண்டரு, ஆனால் பெரிய ஆர்மிக்கு அவர் ஹெட்டாக அவர் வச்சிருக்கிறத பார்க்குறோம். என்ன ஒரு மாற்றம் யோசிச்சு பாருங்களேன், எங்கேருந்து எங்கே போகிறார் பாருங்க, இவர் ஸ்டெப் ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கிறார். ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு அப்பா கூட அவனை ஆடு மேய்ச்சிட்டுன்ற மாதிரி சாமியல் வர்றது முக்கியப்படுத்தலை. அவன் அங்கே விட்டுருந்தார், அவரை பிடிச்சி ஸ்டெப் ஸ்டெப்பாக பேலஸுக்கு வந்து ஒரு வாரியராக இப்போ எந்த அளவுக்கு போயிட்டார் பாருங்களேன். ஒருவேளை அவங்க அண்ணன் எலியாபெல்லாம் இவர் கீழே அண்டரில் இருக்கலாம், அவரை பிடிச்சி திட்டினார் இல்லைங்களா, அவங்களுடைய அண்டரில் இருக்கலாம். அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு, ஃபேமஸ் ஆகி அப்படியே வளர்ந்துக்கிட்டே அப்படியே போயிருந்தா அவர் நல்லா இருந்திருக்கும், டக்குன்னு ஒரு ராஜாவாக இருந்திருப்பார் ஒரு நாள், ஸ்டெப் ஸ்டெப்பாக போய். ஆனால் என்ன ஆகுது, ஒரு காரியம் நடந்து போகுது, ஒரு காரியம் நடந்து போகுது. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு பாட்டுனால என் வாழ்க்கை மாறிச்சுங்க அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? ஒரு பாட்டுனால என் வாழ்க்கையே மாறி போச்சுன்னு. தாவீதுடைய வாழ்க்கை ஒரு பாட்டுனால மாறி போச்சு, நல்லா ஸ்டெப் ஸ்டெப்பா மேல போயிட்டு இருந்தார் கமாண்டரு. நெக்ஸ்ட் அப்னர் எடுத்துருக்கலாம், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கிங் எடுத்துக்கலாம், நல்லா போயிருந்துருக்கலாம். ஒரு பாட்டை ஒரு வாழ்க்கையை மாத்திருச்சு. என்ன பாட்டு அது? 6வது வசனத்துல வருது பாருங்களேன்.
தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடல்களும் புறப்பட்டு மேலங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாக பாடினார்கள்.
பாருங்க, இந்த பாட்டு தான் தாவீதுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது. ஒரே ஒரு பாட்டு, இந்த பாட்டை அவங்க பாடாமல் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இந்த கூட்டம் வந்து தாவீது மாதிரி ஒரு ஆவிக்குரிய விசுவாச சிந்தனை இல்லை. தாவீது என்ன சொன்னார், எனக்கு வெற்றி வந்தது கர்த்தரால், பட்டயத்தினால் அல்ல, ஆர்மினால வெற்றி வர்றதில்லை, கர்த்தரால் வருகிறது வெற்றி அப்படின்னு தான் ஆண்டவருக்கு மகிமையை கொடுத்தாரு. ஆனால் அந்த பாப்புலேஷன் என்ன பண்ணிட்டாங்க, தாவீதை ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க நம்ம ஊரில் ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்களா, ஹீரோ வர்ஷிப். மனுஷனை மகிமைப்படுத்துறது, செத்து போக போகிற மனுஷனை மகிமைப்படுத்துறது, மனுஷனை பெருமை பாராட்டுறது, அது ரொம்ப நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப இது. இந்த பெண்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த ஒரு ஒரு சரீர விதத்தில் இந்த பெண்கள் டான்ஸ் ஆடி புகழ்றது வந்து அது காலமாக ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். ஆம்பளைங்களுக்கு வந்து அந்த பெண்கள் புகழ்ந்து பாடி பாடுறது வந்து அவங்களுக்கு எந்த விதத்தில் மனசை உருக்கன்றது சொல்லவே முடியாது. இப்போ கூட அது ஸ்போர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, சியர் லீடர் சொல்லுவாங்க பார்த்துருக்குறீங்களா, ஃபுட்பாலில் இருப்பாங்க, கிரிக்கெட்டில் இருப்பாங்க, திடீர்னு ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டா இவங்க டான்ஸ் ஆடி அப்படியே புகழ்ந்து அவங்களை அப்படியே இது பண்ணுவாங்க. அதே மாதிரி சியர் லீடர்ஸ், அந்த மாதிரி இங்கே ஒரு சியர் லீடர்ஸ் வந்துருக்கிறாங்க. லேடிஸ் வந்து அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண பாஷை ரொம்ப ஒரு பிளெயினாக வந்து ஒரு மனுஷீக லெவல், ஆண்டவரை பற்றி பாட்டே இல்லை, ஆண்டவரை ஆண்டவருக்கு மகிமையான ஒரு காரியமே இல்லை. இன்றைக்கும் அப்படி தானே யோசிச்சு பாருங்க, வெறும் வெளியில் மாத்திரம் இல்லைங்க, நம்ம ஊரில் ஒரு இந்த தீமையான ஆவியில் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு தான் நம்ம ஊர் சபைகளுக்கெல்லாம். இதுதான் சாபம், மகிமை தேவனுக்கு தராம மனுஷங்களுக்கு கொடுக்கறது. ஹீரோ வர்ஷிப் ரொம்ப எல்லாத்துலேயும், அந்த சர்ச்சுங்களையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு காஸ்பிள் மீட்டிங் நடக்குது, ஒரு பைபிள் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம், ஒரு அட்வர்டைஸ் பண்ணி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாருங்களேன் ஃபோர் ரன்னரில், ஆண்டவருடைய வார்த்தை இருக்கா, ஆண்டவருக்கு மகிமை. அங்கே ஒரு வேர்டு வந்துடும், ரிய போட்டால் யாருக்கு இருக்கும், அங்கே இருக்கிற ஹீரோவுக்கு இருக்கும். அவர் முகம் கூட நல்லா இருக்காது, நம்ம முகம் போட்டு அப்படியே பெருசாக ரொம்ப ஹீரோ வருஷம். எங்கே அந்த சிலுவையை சுமக்கிற ஊழியக்காரங்க எங்கே, அவர் பெருகணும் நான் சிறுகணும்னு சொல்கிற ஊழியக்காரங்க எங்கே, அவங்க பேர்லேயே வச்சுக்குவாங்க ஊழியம் பேருங்களை. அது ரொம்ப நம்ம ஊரில் இல்லைங்களா, அந்த இந்த ஏன்னா அந்த மாதிரி மக்கள் அதை விரும்புறதுனால, ஹீரோ வச்சு மனுஷனை புகழணும் அதை விரும்புறதுனால அப்படி காலம் அப்படி போயிடுச்சு இல்லை. அதனால தான் பரிசுத்தாவியான ஒரு துக்கப்படுறது, இந்த காலத்துலலாம் சீர்திருத்தம் ரிவைவல் ஏற்படுறதே இல்லை, ஏன்னா எல்லாம் மனுஷ புகழ்ச்சி ஆகுறதுனால. இங்கே பார்க்குறோம் இந்த லேடிஸ் வந்து ஒரு கான்ட்ராஸ்டாக, இது பாருங்க இது கான்ட்ராஸ்ட், இதே மாதிரி சில லேடிஸ் பாடிக்கிட்டு வந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா, பைபிளிய முதல் பாட்டு அப்போ தான் வந்துச்சு. யாத்திரா ஆகமத்தில் ஆண்டவர் கடலை பிரித்த பிறகு மிரியமோ சில லேடிஸ் எல்லாம் பாடிட்டு வந்தாங்க. அவங்க என்ன பாடினாங்க, சார் மோசைய புகழ்தான் பாடினாங்க. என்ன அருமையான பாட்டு தெரியுமா, கர்த்தர் அவங்களுடைய பாட்டு, சிங்கே டு த லார்ட், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் வல்லமையோடு ஜெயம் கொண்டார், ஆட்டு குதிரையையும் குதிரை வீரனையும் கடலில் அவர் போட்டு முக்கி அவர் வென்றார். கர்த்தருக்கு தான் எல்லா, அந்த பாட்டை பாருங்க எவ்வளோ வித்தியாசம், அது ஆவியினால வருகிற பாட்டு. இதெல்லாம் மனுஷ மாம்சத்துல மனுஷ புகழ்ச்சி, மனுஷ மாம்சத்துல செய்யக்கூடிய காரியங்கள் இன்னொரு மனுஷனுடைய மாம்சத்தை தூண்டுது, அதைத்தான் பார்க்கும். இது சவுலுக்கு ரொம்ப பிரச்சனையா போயிடுச்சு. சவுல் அந்த சீனை யோசிச்சு பாருங்க, சவுல் வராரு ராஜாவாக, வெற்றி வேந்தனாக அவர் வராரு, பின்னாடி தாவீத் அங்க இருக்கிறார், புது பையன் யாருன்னு தெரியல, புது பையன் வந்திருக்க இப்பதான் அவங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், இவர் வராரு, யோனத்தான் கூட இந்த லேடிஸ் எல்லாம் வராங்க. இந்த லேடிஸ் வர பாட்டு எப்படின்னா, இவங்க ஒரு பாட்டை பாடுவாங்க அவங்களுக்கு எச பாட்டு அவங்க பாடுவாங்க, இவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க அந்த மாதிரி ஒரு பாட்டு. இந்த பக்கம் ஒரு லேடிஸ் ஓடி வராங்க பாட்டை பாடிக்கிட்டு, அந்த மாதிரி அந்த பக்கம் ஒரு லேடிஸ் பாடுற மாதிரி வருது. என்ன இந்த பக்கம் ஒரு லேடிஸ் என்ன பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000 அப்படின்னு பாடிட்டு வராங்க. அந்த பக்கம் லேடிஸ் டான்ஸ் ஆடிக்கிட்டு, தாவீது கொன்றது 10,000 டிங் 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 மியூசிக்லாம் வந்திருக்கும். அந்த டைம்ல மியூசிக்லாம் போட்டு பாட்டுலாம் பாடிட்டு வரும்போது சவுல் மியூசிக்ல மை மறந்து மியூசிக்ல என்ஜாய் பண்ணி மியூசிக்ல தானே அவர் சந்தோஷமா இருக்கும், அதுல ஒண்டி நிக்கல. மியூசிக் நல்லா இருக்குது, பாட்டு ரைம் எல்லாம் சூப்பரா இருக்கு, அதுல ஒண்டி நிக்கல. அவர் அந்த லிரிக்ஸ் மேல கவனம் இருக்கு, போச்சு லிரிக்ஸ் அனலைஸ் பண்ண பார்த்தாரு, என்ன எனக்கு காதுக்கு சரியா கேட்கல, இன்னொரு வாட்டி பாடுங்க அப்படின்னா இதை தமிழ்ல நல்லா வருது, அதை ஓசை ஓசையா வேவா பாடுறாங்களா, அவர் காதுல நல்லா கேட்கட்டும்னு பாடுறாங்களா. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். முறைமுறையா திருப்பி திருப்பி அழகழகா பாடினாங்களாம் போச்சு. இந்த லிரிக்ஸ் வந்து சவுல் எலும்புல குத்துன மாதிரி இருந்துச்சு, அவருக்கு எலும்புல குத்துன மாதிரி இருந்து பெரிய ஒரு சகுனத்தை அவர் பார்த்தார், நல்ல சகுனமே இல்லையே அப்படின்னு பாருங்களேன். இது நமக்கு நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்களேன் அது படிக்கிறதுக்கே. ஆனால் யோனாத்தன் அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இல்லை, ஏன்னா நமக்கு இருக்கிற குணத்தினால அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு இன்சென்சிட்டிவ், அவங்களாம் அப்படிலாம் யோசிச்சில்ல, அந்த ஈவெண்ட்டுக்காக அப்படி ஒரு லிரிக்ஸ் எழுதி பண்ணியிருக்காங்க, தாவீதை பெருசுப்படுத்தணுமே காப்பாற்றினானே அப்படின்னு. ஆனால் அது சவுலுக்கு ரொம்ப பாதிப்பாக போயிடுச்சு, இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையை மாற்றுது. இது சவுல் கிட்ட நம்ம ரொம்ப ரிலேட் பண்ணலாம், ஒருவேளை நமக்கு அது நடந்திருந்தா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஒரு யோசிச்சு பாருங்க, நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு யாரோ புதுசா ஊர் பேர் தெரியாதவங்க ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணி, எங்க வாழ்க்கையிலே எப்படி ஒரு பிரசங்கம் கேட்டதில்லை பாஸ்டர், நீங்க பண்ணிருக்கீங்க அப்படி எப்படியும் அவர் புகழ்லாம், எனக்கு என்ன ஃபீலிங் வரும் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். சவுலுக்கு ரொம்ப வந்துருச்சு கோபம், ரொம்ப எரிச்சல் அடைந்தான், எரிச்சல் அடைந்தான். அவருடைய சுயநலமான பொறாமை பாருங்களேன், பார்க்கணும் சுயநலமான பொறாமை. மற்றவர்கள் உயர்த்தப்படும் போது அதுவும் கண்டினியூஸாக நம்ம கீழே போகும்போது நம்ம சந்தோஷப்படுறது கஷ்டம் இல்லைங்களா, தொடர்ந்து சந்தோஷப்படுறது கஷ்டம் தான். ரொம்ப அப்செட் ஆகி போனார், அவருடைய பொறாமையில் ரொம்ப அப்செட் ஆகி போய் ரொம்ப கோபம் வந்துருச்சு. இதைதான் நம்ம பார்த்து சவுலுடைய சுயநலமான பொறாமையை பார்க்குறோம். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் ஒரு ஒரு அப்சர்வேஷனாக பார்த்து கற்றுக்க வேண்டியது, இந்த இந்த மூணு கேரக்டர்ஸில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தவங்க யாருன்னு நினைக்கிறீங்க, யோனத்தான் சொல்ற யோனத்தான். ஏன் சவுலுக்கு இந்த பொறாமைனால அவன் சமாதானம் போச்சு, அவன் நிம்மதி போச்சு, எரிச்சல் இருந்தா பொறாம இருந்தா நம்ம விடவே விடாது, உள்ள பொங்கிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று அவங்களுக்கு செய்யணுமே அப்படின்னு சவுல் வந்து இந்த லேடிஸ் அவனை புகழ்ந்தா பாருங்க, உங்களையே வச்சு அவனுடைய கர்மாதில பாட வைக்கிற இருங்க அப்படின்னு சொல்லி தாவீத கொல்லணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். புலம்பி புலம்பி தாவீது செத்த பிறகு போயிட்டாரேன்னு கேட்க வைக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டார். பொறாமையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறார். தாவீதுக்கு வந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒரு பாட்டுல பாப்புலர் ஆயிட்டார் மனுஷன். நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம பாப்புலர் ஆகணும், பெருசாகணும், ஃபேமஸ் ஆகணும் நம்ம நினைக்கிறோம். பராமரிப்பு எந்த ஒரு மூலையில நம்மளை வச்சிருக்கோ அந்த மூலையில திருப்தியா இல்லாம நம்ம பறக்கணும்னு நினைச்சோம்னா அநேக நேரத்துல இதுதான் நிலைமை. ஆஸ்க் ஃபார் பாப்புலாரிட்டி, பி ரெடி டு பே த பிரைஸ், பி ரெடி டு பே த பிரைஸ். அது கொடுக்க வேண்டிய விலை பாருங்க. பாப்புலாரிட்டி என்ன பண்ணுச்சு, இந்த மனுஷனை பகைகளை வளர்த்துருச்சு, உபத்திரவங்களை வளர்த்துருச்சு. சந்தோஷம் இன்னுமே தாவீதுக்கு போயிருச்சு. இதோட அந்த பாட்டோடு அவ்வளோதான் அவர் கேட்குற கடைசி பாட்டு இன்னுமே இன்னுமே ஆரம்பிச்சிச்சு. தாவீதுக்கு சந்தோஷம் போயிருச்சு. இதான் எல்லாரும் பாப்புலாரிட்டியை தேட போனவங்க எல்லாருமே ஒரு பெரிய இவர் எழுதியிருக்கிறாரு. திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன் ஹூ பிகேம் பாப்புலர் இன் த என்வி ஃபில்டு வேர்ல்டு. பொறாமை நிறைந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் பிரபலமாகணும்னு போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த நிலைமை தான். என்ன ஆகுது தாவீதுக்கு, இன்னமே தொடர்ந்து இப்படி 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 ஏறிட்டு போயிட்டு இருந்தவர் இன்னமே இறங்க ஆரம்பிப்பாரு. அவனை துரோகியாக முத்திரை அடைத்து கொல்லணும், அவனை உயிரோடு கொல்லணும்னு ஒரு ஒரு பறவையை விரட்டுற மாதிரி, நாடோடி மாதிரி குடும்பத்துல இருந்து விரட்டப்பட்டு அவன் வயசு கூட இருக்க முடியல, குடும்பத்து கூட இருக்க முடியல, குடும்பத்துல இருந்தா உயிரே போயிரும். ஓடு 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 வாழ்க்கை. குடும்பம் இருக்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல, எல்லாம் பயங்கரமா போயிடுச்சு. தான் கடவுளுடைய ப்ராவிடன்ஸ்ல ஆண்டவர் நம்ம கொடுத்த லிட்டில் ஸ்பேஸ்ல அவரு அவருடைய நோக்கத்துக்காக நம்மளை உயர்த்தணும், எங்கன்னா பாப்புலர் ஆக்கணும்னா அவர் சித்தம். ஆனா நம்மளா பாப்புலர் ஆகணும்னு நம்ம தேடி போனோம்னா அவர் கொடுக்குற அந்த மூலையில இருந்து சந்தோஷம் அங்கதான் நம்ம சந்தோஷமா இருப்போம்னு வைக்கிற. இல்ல நான் பாப்புலர் ஆகணும்னு போனோம்னா அது ரொம்ப ஆபத்து, ரொம்ப விலைக்கு வாங்கிக்கிறேன், ரொம்ப ஆபத்து. நம்ம குடும்பத்தை இழந்து, வாழ்க்கையை இழந்து, நிம்மதியை இழந்து ஏண்டா இந்த நிலைமைக்கு வந்தோன்ற மாதிரி ரொம்ப ஆபத்து. அதை பார்த்து நம்ம படிச்சுக்கணும் அது ரொம்ப. ஓகே, சவுலுக்கு அந்த பொறாமையில அதிருப்தியில அவர் என்ன பண்றாரு, அவர் அழிக்கணும்னு முடிவு பண்றாரு, அழிக்கணும்னு முடிவு பண்றாரு. மகனுக்கு ஒரு சுயநலமற்ற அன்பு, அப்பாவுக்கு ஒரு பொறாமை நிறைந்த ஒரு இருதயம். அதை ரெண்டு பார்க்கறோம், ரெண்டு பார்த்துட்டு இதில் இந்த பொறாமையின் சரித்திரம் வந்து சும்மாவே இருக்காது. நம்ம பார்க்குறோம் சும்மாவே இருக்காது. காயின்ல பார்க்குறோம் இந்த பொறாமை சும்மாவே இருக்கலாம். ஏபேல கொன்னுச்சு. யாக்கோபு மகன்களை பார்க்குறோம், இந்த மகன்களை வந்து யோசேப்பு மேல பொறாமை வந்து அழகழகா ட்ரெஸ் போடுறாங்க. அவர் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச மகன் சொல்லி என்ன பண்ணாங்க, அவனை வித்து தான் போட்டாங்க. இன்னொரு அந்த பொறாமை வந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிஞ்சதுக்கே ஒரு முக்கியமான காரணம். அந்த யூத தலைவர்கள்லாம் இயேசு கடுத்த பிரபலத்தினாலையும் பேர்னாலையும் பொறாமப்பட்டதுனால பிலாத்துக்கே தெரிஞ்சிச்சு. என்ன சொல்றாரு, அவங்க பொறாமைனால தான் இவரை காட்டி கொடுக்குறாங்கன்னு பிலாத்தே கண்டுபிடிச்சார். பொறாமை ரொம்ப பயங்கரம். தேவகுமாரில் இந்த உலகத்துல கொன்னதுக்கு பிசாசு பயன்படுத்தின ஆயுதமே பொறாமை தான். அதை நம்ம பார்த்து அதுல நம்ம படிக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்களேன். இது வந்து ஆனா தாவீத ஒரு சவுல் நினைக்கிறாரு இவரை கொண்டுடலாம், இவரை முடிச்சுட்டு இவர் கதையை முடிச்சிடலான்னு. ஆனா தாவி சவுல் தாவீத ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றதுனால பராமரிப்பு வந்து அந்த பாட்டு ஒரு வேளை சவுல் நினைச்சு தாவீது பின்னாடி நினைச்சு பார்க்கலாம், அந்த பாட்டை தாண்டி அவங்க பாடாமல் இருந்தா எனக்கு நிம்மதியா இருந்திருக்குமே. வாழ்க்கை சவுலுடைய ஆனால் சவுலுடைய பொறாமையை தூண்டி விட்டுட்டாங்களே. இந்த ரெண்டு, ஒரு பாட்டு ஒரு பொறாமை, இது ரெண்டை வச்சு ஆண்டவர் இந்த ரெண்டு காரியத்தையும் வச்சு அவருடைய பராமரிப்பு எந்த அளவுக்கு தாவீதை ட்ரெயின் பண்ணுதுன்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு தான் ஸ்டார்ட், ரெண்டுலேருந்து தான் ஆரம்பம். இந்த பாட்டு தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுது, பாட்டு தான். இதை வச்சு தான் தாவீதுக்கு இன்டென்சிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட், த இன்டென்சிவ் டிசிப்ளினரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. தாவீதுக்கானா சவுல் எவ்வளோ தான் அடியாக அடித்தாலும், இப்போ பார்க்க போகிறோம் சாப்டர் சாப்டராக ஒரு ஒரு சுத்தியல் எடுத்து ஹேமராக அடித்து அடித்து அவனை எப்படியாவது நொறுக்கலான்னு பார்த்தா, ஆனால் அதே சுத்தியை வச்சு ஆண்டவர் தாவீதை மோல்ட் பண்ணிக்கிட்டு வடிவமைச்சுக்கிட்டே போகிறார் அழகு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு லட்சம் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் ஒன்றி பயன்பாடு நம்ம சொல்லி முடிப்போம். பொறாமையினுடைய ஆபத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். யாக்கோபு 3:16 சொல்லுது, எங்க பொறாம இருக்கோ அங்க சகல விதமான துர்குணமும் துர்செயலும் இருக்கும். பாருங்க எங்க பொறாம இருக்குதோ, பொறாமையில நம்ம ஒரு காரியத்தை செய்ய போனோம்னா ஒருபோதும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். எல்லா விதமான குருக்கிட் பேஸ், எல்லா விதமான தப்பான காரியங்களை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். பொறாம ரொம்ப ஆபத்து. நம்ம மற்றவங்கள பார்த்து அவங்க அப்படி வராங்க இப்படி வராங்க இவ்வளோ இது இது அது இருக்குதுன்னு அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு நம்ம அதை செய்ய போனோம் இதை செய்ய போனோம்னா ரொம்ப ஆபத்து. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எவ்வளோ இதயத்தில் அது வளர்ந்து பாருல. ஒரு பெரிய பாஸ்டர் போனர்னு ஒரு பெரிய பாஸ்டர் நல்லா எழுதியிருக்காரு. ஆனால் அவருடைய கன்ஃபெஷன்ஸில் எழுதியிருக்காரு, ஆண்டவரே அவருக்கு அவருக்கு ஒரு டார்லிங் சின் இது பொறாம. சில நேரத்தில் அவருக்கு ரொம்ப பொறாம வந்துடுது. ஆண்டவரே எனக்கு மற்றவர்களுடைய வெற்றியில் மற்றவர்களுடைய சக்ஸஸில் எனக்கு சந்தோஷப்படுறது கற்றுக்கொடுமா ஆண்டவரே? அது யாருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க, நம்ம எல்லாருக்கும் இருக்குது. எனக்கும் சில நேரங்களில் இந்த கள்ள போதகருங்க, கள்ள போதகர்கள் பிரபலம், அவங்களுடைய சபைகள் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதத்தில் துக்கம், ஆனாலும் ஒரு விதத்தில் அவங்க ஒன்றுமே இல்லாத பிரசங்கத்தில் வெத்தாக போய் சொல்கிறானுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க, ஆனால் இப்படி ஜனங்க போய் குவிகிறாங்களே, இப்படி போகிறாங்களே, நம்ம எவ்வளோ கான்டென்ட்டை வச்சு எவ்வளோ இது பண்ணி நம்ம தயார் பண்ணுறோமே, ஏன்னா ஜனங்களே காணுமே அப்படின்ற மாதிரி அதை பார்த்து ஒரு பொறாமை வரலாமோ? அதுக்காக அந்த பொறாமையை நான் இடம் கொடுத்தேன்னா இதயத்தில் என்ன ஆகும்? கொஞ்சம் அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா? அவர் என்ன பண்ணுறாருன்ற மாதிரி வந்து வெரி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். நம்ம எல்லாருமே ஆண்டவர்கிட்ட ஜம்ப் பண்ணும், ஆண்டவரே இந்த பொறாமையில் வந்து எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும் இல்லைங்களா? அது ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஹாரிபிள். ஒரு சபையிலக்குள்ள அந்த பொறாமை இருந்துச்சுன்னா அந்த சபை அந்த பொறாமையை அழிக்காமல் விடாது, பெரிய பிரிவினை பண்ணாமல் விடாது, பெரிய கெடுதல் கொடுக்காமல் விடாது. சபை மெம்பர்ஸாக இருக்க நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த பொறாமை எங்கள் இதயத்தில் வராதபடிக்கு. அந்த யோனாத்தனும் தாவீதும் எப்படி அப்படித்தான் நமக்கு புதிய பாடல சொல்கிற ரோம் 12 ஒருவர் ஒருவருக்கு கமிட் பண்ணுங்க, உடன்படிக்கை பண்ணுங்க, அன்பை தவிர வேறு ஏதோ காட்ட மாட்டோம், உங்கள் மேலே பொறாமப்பட மாட்டோம், உங்கள் மேலே எரிச்சல் அடைய மாட்டோம், உங்களுக்கு தீங்கு ஒருபோதும் நினைக்க மாட்டோம். உங்களை அன்பு செய்கிறதுக்காக ஆண்டவர் எங்கள் அழைச்சிருக்கிறார். அதுக்காகத்தான் ஆண்டவர் இங்கே அதான் ஆண்டவரே சொன்னார் இல்லைங்களா, நான் உங்கள் மேல் அன்பு செய்தது மாதிரி நீங்கள் ஒருவர் ஒருவர் மேல் அன்பாக இருங்க. அதுதான் செய்யணும். எப்படி நம்ம பொறாமையை அவாய்ட் பண்ணுறது? நமக்கு மத்தியில் சொல்கிறோம் சில ப்ராக்டிக்கல் சஜஷன்ஸ். எப்பவும் எப்பவும் மனுஷனை பெருமைப்படுத்தி நம்ம பேசவே கூடாது. ஒருத்தர் நல்லா பண்ணுறாரு, ஒருத்தர் ரொம்ப கிஃப்ட்டு இருக்குது, ரொம்ப நல்லா கிஃப்ட், அவர் ரொம்ப பெட்டராக பண்ணுறாரு, ஆவியானவர் அவர் ஆசிர்வதிச்சு ஒரு நல்ல மனுஷன் நல்ல பிரயோஜனமாக பயன்படுறாருன்னா ஆண்டவருடைய இறையாண்மையில் ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார், பயன்படுத்தினார். அது ஆண்டவருக்கே அந்த மகிமை போட்டோன்னு ஆண்டவருக்கு நம்ம எப்பவும் மகிமை கொடுக்குற ஒரு கூட்டமாக இருந்தோம்னா, மனுஷன் ஹீரோ வர்ஷிப் மனுஷனை மேன்மைப்படுத்தாமல் இருந்தோன்னா நம்ம பொறாம நமக்கு மத்தியில் வராமல் பார்த்துக்கலாம். எவ்வாறு மனுஷன் அவர் இவர் இவருன்னு அந்த மனுஷ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம மேன்மைப்படுத்தணும்னா வந்துடும். அந்த மனுஷ இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த பெண்கள் மாம்சத்தில் பாடின பாட்டு இன்னொரு மனுஷனுடைய மாம்சத்தை தூண்டிருச்சு. அதே மாதிரி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராவது நல்லா பண்ணாங்க நல்லா பண்ணுறாங்க, அவங்களுக்கு வரங்கள் இருக்குது, நல்லா இம்ப்ரூவ் ஆகுறாங்கன்னா ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார், ஆண்டவருக்கு மகிமை வரட்டும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வேறு வரம் ஆண்டவர் கொடுத்துருக்கலாம், அதனால் பொறாமப்படக்கூடாது. நான் கண்ணா இல்லையே குறுந்தியரில் சொல்கிறேன், நான் கண்ணா இல்லையே நான் காதா இல்லையே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃப்ளஷ்லி இதாக இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து இந்த பொறாம நமக்கு இராதபடி இருக்கணும்னா, நம்ம எப்பவும் ஆவிக்குரிய சிந்தனை உடையவர்களாக மனுஷனுடைய புகழ்ச்சி தற்காலிக புகழ்ச்சியை பெருசாக என்ன கூட, ஏன்னா எல்லாமே ஆண்டவர் இட போடுறது நியாய தீர்ப்பு நாள். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம என்ன, இன்னைக்கு ஒரு பெரிய போதகர் இருக்கிறாரு, பெரிய பிரசங்க இருக்கிறாரு, ஊரை ஏமாற்றி பொய்ய சொல்லி அநேக கூட்டத்தை சேர்த்து பெரிய காரியத்தை நடத்துகிறாரு. நம்ம சின்னதாக இருக்கலாம், நம்ம சின்ன ஆளாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எப்படி பார்க்குறாரு, அவங்கள எப்படி பார்க்குறா, நம்மளை எப்படி பார்க்குறா, அந்த ஆவிக்குரிய சிந்தனை நெரிச்சு நம்ம பொறாமையை தவிர்த்துக்கலாம், தப்பான வழியில் போகாதபடி பார்த்துக்கலாம். எப்பவும் ஆண்டவருடைய பார்வை, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் கடவுளை எப்படி பார்க்குறார் அதுதான் நம்ம மனசில் இருக்கணும். ரெண்டாவதாக கடவுளுடைய ஸ்கூல் ஆஃப் டிசிப்ளினை பற்றி ஒரே ஒரு பாடத்தை நம்ம படித்து முடிக்கணும். பாருங்கள், இந்த பாட்டையும் பொறாமையும் பயன்படுத்தி தாவீது ஆண்டவர் வடிவமைக்க போகிறார். தாவீது தனக்கு சத்ரு தமக்கு மோசம்னு நினைச்சது, ஐயோ இந்த பாட்டு இப்படி வந்துருச்சேன்னு நினைச்சது, இவ்வளோ பொறாமப்படுறாருன்னு நினைச்சது, அவர் வாழ்க்கையில் தன்னை பரிசுத்தமாக்க போகுது, தன்னை பியூராக்க போகுது. ஒருவேளை தாவீது இப்போவே ராஜாவாயிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. 20 வயசுலயே இதை சாதிச்சு கோலியா தடிச்சு முறிச்சு இப்போ கமாண்டர் ஆகி இப்போவே நெக்ஸ்ட் ராஜா ப்ரொமோஷன் கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும். சவுலே ஜோனாதனே இடம் விட்டுருவார், சவுல் இன்னும் மூளை கெட்டு போச்சுன்னு ஒரு நேரத்தில் செத்து தான் போயிடுவாரு, அப்போ யோனாதனே இடம் விட்டுருவார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், சவுலுக்கான கதி தான் ஆயிருந்திருக்கும். டூ பாப்புலர் டூ சூன்னுவாங்க, அதிகம் ரொம்ப சீக்கிரம் பிரபலமாயி ரொம்ப சீக்கிரம் நம்ம வளர்ந்துட்டோம்னா என்ன ஆகும், the faster you grow the quicker you'll fall ன்னுவாங்க. இதுல எவ்வளவு சீக்கிரமா நம்ம மேல வரமோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம கீழே விழுந்துரும், அதான் நடக்கும். எப்படி சவுல் பாருங்கள, எவ்வளோ சீக்கிரமா வளர்ந்துட்டார், டக்குன்னு ராஜா ஆயிட்டார், கழுதையை தேட போய் அடுத்த நாள் ராஜா அவரு. ஆனா எப்படி ராக்கெட் மாதிரி ராஜாயி கல்லு மாதிரி கீழே வந்துட்டார் டக்கு, அதே மாதிரி தான் தாவீதுக்கு ஆயிருக்கும். ஆனா இப்ப என்ன நடக்குது, தாவீது கடவுளுடைய ஸ்கூல்ல போட்டு 10 வருஷம் வறுக்க போறாரு. அந்த 10 வருஷத்துல தாழ்மைனா என்ன, மத்த துக்கப்படுறவங்க மேல பரிதபிக்கிறதுனா என்ன, கஷ்டப்படுறவங்களுடைய அவங்களோடு சேர்ந்து அவங்க கஷ்டம்னா என்னன்றத அவன் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ கஷ்டம், குற்றம் சொல்றது ரொம்ப ஈஸி இல்லையா, மற்றவங்களை குற்றப்படுத்துறது ரொம்ப ஈஸி. சவுல் கத்ரா அங்க இங்கெல்லாம் குற்றப்படுத்தி இது பண்ணிட்டு இருந்தாரு, தாவீது அப்படிப்பட்ட மெய்ப்பனா இருக்கக்கூடாது. நல்ல மெய்ப்பனா மற்றவங்களோடு பரிதபிக்கிறவனா அவன் இருக்கணும், முதிர்ச்சி அடையணும், மிகுந்த கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் கத்ரை நம்பணும்ன்றதுக்காக விரட்டப்பட போற ஆண்டவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு வனாந்திரத்தில் 40 நாள் விரட்டப்பட்டு அவர் சோதிக்கப்பட்ட மாதிரி தாவீதுக்கு இப்போ ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் இல்லைங்களா. குடும்பத்தால் திரிக்கப்பட்டு விரட்டப்பட்டு சில ஒரு சூழ்நிலை வரப்போது ஒரே சேர்ந்து அவரை கல்லறிஞ்சு கொண்டுடலான்னு இருப்பாங்க. அவர் வந்துருச்சு சாவு நினைச்சார், போய் தனியில உட்காந்து ஜெபம் பண்ணி கர்த்தரின் பலனா இருக்கிறார், அவர் என் கூட இருக்கும்போது யார் எனக்கு என்ன செய்ய முடியும் அதெல்லாம் கத்துக்கிட்டாருங்க அந்த 10 வருஷம் ட்ரைனிங்ல தான். அதுக்கப்புறம் தான் வராரு லோரியஸா, இதுக்கு முன்னாடி அப்புறம் கிரணம் அவர் மேல சிங்காசனம் சூட்டும் போது ஒரு முதிர்ச்சி இல்லாத பொம்பளைங்க மாதிரி பொறாமப்படுற ஒரு சவுல் மாதிரி ஒரு ராஜா இல்ல, ஒரு முதிர்ச்சி அடைந்த ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்து ஜனங்களை ஆளக்கூடிய மிகப்பெரிய ராஜாவாக தாவீது வந்தார். அதுக்கு அந்த ட்ரைனிங் ஸ்கூல் அவசியம், அதுக்கு இந்த அனுபவங்கள் அவசியம், அதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு போறார். இதெல்லாம் இதோடு முடிக்கும். அருமையான ஆண்டவரே, இதுல பல பாடங்களை எங்களுக்கு அருமையாக வைத்திருக்கிறீர். இந்த பாடங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல ஒவ்வொன்றிலையும் நாங்கள் கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு தாவீதின் குமாரன் எப்படி சவுல் பொறாமைப்பட்டு தாவீதை கொல்லணும்னு பார்த்தாரோ புதிய ஏற்பாடுல நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, தாவீதின் குமாரனாக இந்த உலகத்தில் நீ பிறக்கும் போது ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு பொய் ராஜா, நீ பிறக்கும் போதே பொறாமையில் உன்னை கொல்லணும்னு பார்த்ததை பார்க்கிறோம். எப்படி நீர் ஒரு பாடுபட்டு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டீரோ, தாவீதும் எத்தனை பாடுகளை பற்றி கீழ்ப்படிதலையும் தாழ்மையும் கற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, யோனாத்தன் தாவீதை பார்த்து அவன் கோலியாத்துடைய தலையை சங்கரித்ததை பார்த்து அன்பில் பொங்கி எவ்வளவு தாவீதை நேசிக்கிறார் யோனாத்தன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், நாங்க உண்மையோடு நேசிக்கணும். நீர் தற்காலிகமான வெற்றியை தான் தாவீது வாங்கி கொடுத்தார் ஆண்டவரே, ஆனா நீர் எங்களுக்காக ஒரு மெய்ப்பனாக ஒரு எங்கேயோ இருந்து வரல, பரலோக மகிமையெல்லாம் விட்டு எங்களுக்காக பூமியில் இறங்கி வந்து எங்களுடைய பாவ கோலியாத் ஒண்ணுமே செய்ய முடியாத தத்தளிச்சு கொண்டிருந்த கோலியாத்தை முறியடித்து எங்கள் சார்பாக அவன்கிட்ட போர் செய்து மறித்து, மறித்தது மாத்திரம் இல்ல மிக வெற்றியாக உயிர் செலுத்து அந்த கோலியாத்துடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வந்தீர் ஆண்டவரே. அதை பார்க்கிற நாங்களும் எந்த அளவுக்கு உண்மையில் உயிரா இருந்து உண்மை நேசிக்கணும். ஜோனாதன் தாவீதும் ஒரு உயிரான மாதிரி நாங்களும் உண்மை நேசிக்க உங்க அன்பு கூற உண்மையில மிகுந்த அன்போடு நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி கற்றுத்தாரு ஆண்டவரே. எங்களை வழி நடத்த இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
இதோடு நம்ம முடிச்சோம்.